إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إن قاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم يفقهم சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எங்கள் உயிரிழந்த மீதான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஊ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய வேலைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி பிற்படுத்திவிட்டு வருத்தமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நான் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்ற சப்தத்தை கேட்டவுடன் அனைத்தையும் நிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நான் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த பள்ளியிலே தரித்திருக்கிறேன் என்ற ஒரே நோக்கத்துடன் ஒரே இஹ்லாசுடன் பேசப்படக்கூடிய விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து நான் ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அன்புக்கினிய சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா என்னென்ன விடயங்களை நமக்கு எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முடிந்த அளவு எடுத்து நடந்து என்னென்ன விடயங்கள் இது தவறு, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது பாவம், இது முன்கர், இது வெறுக்கத்தக்க விடயம், இது செய்தால் அல்லாஹ் ரசூலுடைய கோபத்துக்கு உள்ளாகி விடுவீர்கள், இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பரக்கத்துக்கள் இழக்கப்பட்டு விடும், இது உங்களுடைய வாழ்க்கையின் நலவுக்கு கிடையாது என்றெல்லாம் மார்க்கம் எந்த விடயத்தை எச்சரிக்கை செய்திருக்கின்றதோ தடுத்திருக்கின்றதோ அப்படியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டுமொத்தமாக விட்டு இரகசியத்திலும் பரகசியத்திலும் தனிமையிலும் கூட்டாகவும் ஊரிலே இருந்தாலும் கடற்கரையிலே இருந்தாலும் கடை தெருவிலே இருந்தாலும் அந்த படைத்த அல்லாவை அஞ்சி தக்குவா கொண்டு இறையற்றம் கொண்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கினிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களையும் படைத்தான், மிருகங்களையும் படைத்தான், பல வஸ்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்தான். ஆனால் மிருகங்களுக்கு எந்த ஒரு பயானும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புலிக்கு சொல்லவில்லை புலி திங்கக்கூடாது என்று. அல்லாஹ் எந்த ஒரு மிருகங்களுக்கும் அல்லாஹ் பயான் பண்ணவில்லை. ஆனால் மனிதனுக்கு மாத்திரம்தான் பயான் என்ற ஒன்றே இருக்கின்றது. மனிதனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல உபதேசங்களையும் பல உபன்யாசங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் என்பவன் மிருகத்தனமாக வாழ்ந்து விட்டு போவோன் அல்ல, மனிதன் என்பவன் மிருகத்தை போன்று வாழ்ந்து விட்டு போவோன் அல்ல. அவனுக்கு நல்லதை சொல்ல வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், அவன் நல்லவனாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய அனைத்து வழிகாட்டல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்துதான் நமக்கு தந்திருக்கின்றான். ஆகவே இதன் அடிப்படையில் அன்புக்கு நீ சகோதரர்கள், அல்லாஹ் சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், ஏழு வானங்களை படைத்தான், ஏழு பூமிகளை படைத்தான், தாவரங்களை படைத்தான், அனைத்துக்கும் அல்லாஹ் அவனுடைய அருள்மொழியை சொல்கிறான். அவன் நாடியதை படைக்கின்றான். சூரியனை அவன் உருவாக்கும் பொழுது அதற்கு சொல்கிறான், நான் படைக்கிறேன் என்று சொல்கின்றான். வானத்தை அல்லாஹ் உருவாக்கும் பொழுது நான் வானத்தை படைத்தேன் என்று சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி படைத்த ஒன்றை அவன் குர்ஆனிலே நான் படைத்ததாக சொல்லவில்லை. நான் நாடியவர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கின்றேன், அதுதான் குழந்தைகள். அனைத்து வசுவையும் அல்லாஹ் நான் படைத்தேன் படைத்தேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையை சொல்லும் பொழுது வயகபு லிமை யஷா வ இனாதா, நான் பிள்ளைகளை குழந்தை பாக்கியத்தை நான் சில மனிதர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கின்றேன். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நிஅமத், குழந்தைகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிஅமத், அது ஒரு பாக்கியம் பாரம் அல்ல. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குழந்தைகள் என்பவர்கள் ஜீனத், ஒரு அழகு. வல் மாலு வல் பனூன ஜீனத்துல் லகும், குழந்தைகள் என்பவர்கள் உங்களுடைய அழகு அலங்காரம். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், குழந்தைகள் என்பது ரஹ்மத், வதிக்கு ரஹ்மத் ரப்பிக்க ஜகரியா, ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்கின்றான். குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு இடத்திலே கிஃப்ட் ஹிபத் என்று சொல்கின்றான், நன்கொடை என்று சொல்கின்றான். இன்னொடத்திலே சொல்லும் பொழுது நியமத் பாக்கியம் என்று சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அழகு என்று சொல்கிறான், தீனத் என்று சொல்கின்றான். இன்னும் இடத்திலே அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கின்றான். ஆகவே அன்புக்கு நீ கணவான்களை சகோதரர்கள் என்ன விடயம் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்று மக்களிடத்திலே போய் கேட்டால் குழந்தை வளர்ப்பது எப்படி என்று சொன்னால், அனைவர்களும் அந்த குழந்தை வளர்ப்பை அவர்கள் பாரமாக்கிக் கொள்கின்றார்கள், குழந்தைகளை அவர்கள் பாரமாக கருதுகின்றார்கள். பிள்ளைகள் பெற்றெடுப்பது லேசி என்று நினைக்கிறார்கள், ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகவும் கஷ்டமான விடயம் என்று மக்கள் கருதுகின்றார்கள். அன்புக்கு நீ கணவான்களே சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதை அருள்கொடை என்று சொல்லியிருக்கின்றானோ, எதை கிஃப்ட் என்று சொல்லியிருக்கின்றானோ, எதை நியமத் என்று சொல்லியிருக்கின்றானோ, அந்த விடயம் நமக்கு பாரமாக இருக்கின்றது. குழந்தைகள் வளர்ப்பது என்பது நமக்கு கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது, அது சுமையான விடயம் அல்ல. அப்படி சுமையான விடயம் என்றிருந்தால் அல்லாஹ் அதை நமக்கு தந்திருக்கவே
மாட்டான். அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. குழந்தை வளர்ப்பது என்பது கஷ்டம் என்று இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையே தந்திருக்க மாட்டான். குழந்தை வளர்ப்பது என்பது லேசி, குழந்தை வளர்ப்பது என்பது லேசி. அதனுடைய சட்டங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கு நீ கணவான்களே சகோதரர்களே, சில பெற்றோர்கள் சொல்கிறார்கள், குழந்தை பெருக்க பெருக்க பயமாக இருக்கின்றது, குழந்தைக்கு வயது போக போக கஷ்டமாக இருக்கிறது, பாரமாக இருக்கின்றது. சில பெற்றோர்கள் அவர்களுடைய வாயினால் சொல்கின்றார்கள், ஏன் குழந்தைகளை அவர்கள் பாரமாக விளங்கிக் கொண்டு விட்டார்கள். அன்புக்கு நீ கணவான்களே சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், நாம் திருமணம் முடித்தோம், நாமும் நம்முடைய மனைவியும் ஒன்று சேர்ந்தோம், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையின் இலக்கு என்ன? நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நாமும் நம்முடைய மனைவியும் சேர்ந்ததன் இலக்கு பிள்ளைகள் பெற்றெடுப்பதா, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதா? அன்புக்கிற சகோதரர்களே, ஒரு கம்பெனிக்கு போங்க, ஒரு நிறுவனத்துக்கு போனால் அந்த நிறுவனத்துக்கு ஒரு இலக்கு ஒன்று இருக்கின்றது, இந்த கம்பெனி ஏன் நடக்கின்றது, இதனுடைய இலக்கு என்ன, இதனுடைய அம்பிஷன் என்ன? ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனால் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன செய்யறாங்க, நாங்க என்ன திட்டங்களை மேற்கொண்டு இருக்கின்றோம். ஒரு ஸ்கூலுக்கு போனால் அந்த ஸ்கூல்ல முன்னுக்கு எழுதி ஒட்டியிருப்பார்கள், அனைத்து நிறுவனங்களையும் எங்களுடைய இலக்கு என்ன, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன என்பதை இன்று அழகான முறையில் முன் பலகையிலே போடப்பட்டிருக்கிறது. அன்புக்கு நீ கணவான்களே சகோதரர்களே, நான் கேட்கின்றேன், நாம் குடும்ப வாழ்க்கை என்ற நிறுவனம், குடும்பம் என்ற நிறுவனத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் இலக்கு என்ன, இதை பற்றி நாமும் நம்முடைய மனைவியும் பேசிக் கொண்டிருக்கின்றோமா? இதை பற்றி நம்முடைய படுக்கை அறையிலே, நம்முடைய பெட்ரூமிலே நம்முடைய இலக்கு என்ன என்று எழுதி நாம் ஒட்டியிருக்கின்றோமா? நம்முடைய இலக்கு என்ன? அன்புக்கினி சகோதரர்களே, கணவான்களே, இந்த இலக்கு இல்லாதன் காரணமாக, நோக்கம் இல்லாதன் காரணமாக இன்று ஒரு நோக்கமற்ற ஒரு விடயமாக திருமணம் போய்விட்டது. வயசு வந்தா திருமணம் முடிக்கணும், அவ்வளவு தான். கல்யாணம் முடிக்காம வீட்டில் ஒரு புள்ள உரிக்கன்னு சொன்னால் திருமணம் முடிச்சு கொடுக்கணும், இவ்வளவு தான். ஆக அன்புக்கு நீ கணவான்களே சகோதரிகளே, நம்முடைய இலக்கு என்ன என்பதை நாம் எழுத வேண்டும். நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் இருந்து சேர்ந்து எழுதுங்கள். நாம் ஏன் நாம் சேர்ந்தோம், நாம் பிள்ளை பெற்றெடுத்து இருக்கின்றோம், நம்முடைய பிள்ளையை நாம் என்னவாக்க வேண்டும்? எல்லாருக்கும் ஒரு சிந்தனை, குறுகிய சிந்தனை தெரியுமா? இந்த மான் ஹாபிதா, இந்த மான் ஆலிமா, குறுகிய சிந்தனை. அன்புக்கிலே கனவான்களே, சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகள் சரியான முறையிலே வளர்வதற்கு யார் காரணம், அது எங்கே தங்கியிருக்கின்றது என்ற விடயங்களை நாம் ஒவ்வொருவரும் நாம் விளங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாழ சொல்லிக் கொடுக்க கூடாது, வாழ்ந்து காட்ட வேண்டும். இதை நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இதை ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், வாழ்ந்து காட்டுங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். பிள்ளைகளுக்கு ஆக பிடிக்காத அட்வைஸ் என்ன தெரியுமா? தன்னுடைய தந்தை செய்யக்கூடிய அட்வைஸ், தந்தையுடைய அட்வைஸ் பிள்ளைகளுக்கு அது மிகவும் காரமாக இருக்கும், அது பாரமாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தந்தை என்பவர் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் எவ்வாறு வாழ்ந்து காட்டுகிறோமோ, நாம் எவ்வாறு நம்முடைய செயற்பாடுகளை அமைந்திருக்கின்றோமோ, இதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகளும் எதிர்காலத்திலே வருவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிள்ளைகளுடைய தவறு கிடையாது, பிள்ளைகளின் தவறு கிடையாது, நாம் வளர்க்கவில்லை. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் அழகான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது, நல்லத்தில தான் பிறக்கிறது. ஃபித்ரா, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சுய நற்குணத்திலே தான் அந்த பிள்ளை பிறக்கின்றது. அந்த பிள்ளைக்கு அனைத்தும் தெரியும், நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய எதிர்காலம் என்ன என்று அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த பிள்ளைக்குள் ஆக்கி வைத்துத்தான் அல்லாஹ் அந்த பிள்ளையை உலகத்துக்கு தாயுடைய வயிற்றிலே இருந்து இறக்கிறார். ஹதீஸ் தெளிவாக வந்துள்ளது. எந்த பிள்ளையும் பிறக்கும் பொழுது மோசமான பிள்ளையாக பிறப்பதல்ல, எந்த பிள்ளையும் பிறக்கும் பொழுது ஒரு மோசமான பாவம் செய்யக்கூடிய பிள்ளையாக பிறப்பதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு பிள்ளையும் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றது. ஃபஅபவா ஃபஅபவா, அவருடைய பெற்றோர்கள் தான், அவருடைய தாயும் தந்தையும் தான் அந்த பிள்ளையை வயுஹவ்விதானிஹி யஹூதியாகவும், வயுநஸ்ரானிஹி நசாராவாகவும், கிறிஸ்தவர்களாகவும், வயுமஜ்ஜிதானிஹி நெருப்பு வணங்கிகளாக அந்த பெற்றோர்கள் தான் மாற்றுகின்றார்கள். பெற்றோர்கள் தான் மாற்றுகின்றார்கள். பிள்ளைகள் அனைத்தும் சரியாக சிறப்பாக சீரும் சிறப்புமாக பிள்ளைகள் பிறக்கின்றது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய இயல்பையும், அந்த பிள்ளைகளுடைய குணங்களையும், அந்த பிள்ளைகளுடைய இயற்கையையும், அந்த பிள்ளைகளுடைய அசல் தன்மையை இந்த பெற்றோர்கள் தான் மாற்றுகின்றார்கள். வேற யாரும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர்களோ, ஆசிரியரோ, ஊர் மக்களோ, பள்ளியாக்களோ, நண்பரோ அல்ல, பெற்றோர்கள். பாபவா வேற வகைருஹு, பெற்றோரும் பெற்றோர் அல்லாதவர்களும் என்று ஹதீஸிலே வந்ததில்லை. ஹதீஸிலே வந்திருக்கின்றது, பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை நல்லவர்களாகவும் மாற்றுகிறார்கள், கெட்டவர்களாகவும் மாற்றுகின்றார்கள். அன்புக்கினே சகோதரர்கள், ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், நமக்கு தெரியும் நம்முடைய மதுகபின் தலைவராக இருக்கின்றார், பெருமொரு அறிஞர், பெருமொரு நாதா, அல் முஜ்தஹிதுல் முத்லக் என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அலைவர்கள் பிறக்கின்றார்கள். கஸ்ஸா என்ற ஊரிலே பிறக்கின்றார். தந்தை மரணித்து விட்டார். அன்புக்கினே சகோதரர்களே, அந்த பிள்ளையின் தாய் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அலைவர்களுடைய தாய் என்ன செய்கிறார்? கஸ்ஸா என்பது பலஸ்தீனிலே இருக்கின்றது. பலஸ்தீனிலே இருந்து தன்னுடைய பிள்ளையை அவர்கள் தலைக்கு மேலே சுமந்து கொண்டு வந்து காபாவை சுற்றி வலம் வருகின்றார்கள். கஸ்ஸா என்பது பலஸ்தீனிலே இருக்கிறது கை குழந்தை. இந்த குழந்தையை அவர்கள் தூக்கி வந்து காபாவை தலையிலே வைத்து சுற்றுகின்றார்கள். அவர்கள் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அபா இப்னு அபி ரபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஜம்ஜம் கிணற்றடியே அவள் உட்கார்ந்து கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு முஃப்தி ஹரமைன், ஹரமைனுடைய முஃப்தியாக அவர் ஃபத்வா கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு அவர் ஃபத்வா சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நல்லதை சொல்லிக் கொண்டிருக்கிறார், வரக்கூடிய மக்களுக்கு அவர் தெளிவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த தாய் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார், யா அல்லாஹ், என்னுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த குழந்தையையும் இந்த மனிதரை போன்று யா அல்லாஹ் ஆக்கி தருவாயாக, இந்த மனிதரை போன்று ஆக்கி தருவாயாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி மாற்றி காட்டி விட்டுத்தான் அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் மரணிக்க வைத்தான். அன்புக்குரிய சகோதரிகளை பாருங்கள், துவாவை, அந்த தாயுடைய துவாவை பாருங்கள், அந்த தாயுடைய துவாவை பாருங்கள். இன்று மக்கள் கேட்கின்றார்கள், ஒரு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஒரு புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அப்போ இருந்தவர் இப்போ இல்லையா, இப்ப புறக்கிறது இல்லையா, இந்த காலத்துல ஒரு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மதரசாவில் இருந்து உருவாகிறது இல்லையா, ஒரு குடும்பத்துல ஒரு புகாரி ரஹ்மத்துல்லாஹ் உருவாகிறது இல்லையா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது, அன்புக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் புறக்கிறதுக்கு, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் புறக்கிறதுக்கு முந்தி அவரோட உம்மா பிறந்திருக்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் புறக்கிறதுக்கு முந்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய உம்மா ஒன்று இருக்கணும். அபு ஹனிபா ரஹ்மத்துல்லாஹ் புறக்கிறதுக்கு முந்தி அபு ஹனிபா ரஹ்மத்துல்லாஹோட வாப்பா பிறந்திருக்கணும். நம்முடைய சமுதாயத்திலையும் ஷாஃபிய போல, இமாம் புகாரிய போல, இமாம் அபு ஹனிபாவை போல ஒரு மனிதர் சமுதாயத்தில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவர்களும் யாராக இருக்க வேண்டும்? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய தந்தையை போன்று இருக்க வேண்டும் அல்லவா? நாம் நினைக்கிறோம், என்னுடைய பிள்ளை இப்படியாக வேண்டும், என்னுடைய பிள்ளை இப்படி முஃப்தியாக வேண்டும், என்னுடைய பிள்ளை இப்படி ஒரு அறிஞராக வேண்டும், மாமேதையாக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் நாம் அதற்காக வேண்டி நம்மளுடைய நடவடிக்கைகளில் நாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளை தாயுடைய வயிற்றிலே இருந்து பிறப்பதற்கு முன்னால் அந்த பிள்ளைக்கு ஒரு தந்தை ஒரு முக்கியமான ஒரு கடமை செய்ய வேண்டும். பிள்ளை பிறப்பதற்கு முன்னாலேயே, ஒரு பிள்ளை பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த பிள்ளைக்கு ஒரு தந்தை என்பவர் முக்கியமான ஒரு கடமை என்று செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பிள்ளைக்கு சரியான ஒரு தாயை தேர்ந்தெடுத்துக்கொள். உன்னுடைய பிள்ளைக்கு உனக்கு மனைவியை மட்டும் தேர்ந்தெடுக்காதே, உன்னுடைய மனைவி என்பவள் எண்ணின் மூலமாக உருவாகக்கூடிய பிள்ளைக்கு ஒரு தாயாக இருப்பாளா? என்னுடைய பிள்ளையை பக்குவமாகவும் வேண்டுதலாகவும் வளர்க்கக்கூடியவளா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அழகையும் பணத்தையும் வைத்து நீங்கள் உங்களுடைய பெண்களை தேட வேண்டாம், உங்களுடைய மனைவிமார்களை தேட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எதுக்கு தெரியுமா மரியாதை மதிப்பு? பணத்துக்கு மாத்திரம்தான், இல்ல தினார் வ திர்ஹம், சொத்து செல்வத்து தான். மாப்பிள்ள பார்க்க போறதாக இருந்தாலும் பொன் பார்க்க போறதாக இருந்தாலும் அங்கே அனைவர்களுக்கு முன்னால் நிற்பது என்ன தெரியுமா? என்ன சொத்து இருக்கின்றது, எவ்வளவு பணம் இருக்கிறது, எப்படி வீடு என்ற விடயம்தான் முன்னுக்கு வந்து நிற்கிறதே ஒழிய, அந்த பெண் என்பவள் இந்த குடும்பத்தை சரியாக நடத்தக்கூடியவளா, எனக்கு மனைவியாக வரக்கூடியவள், என்னுடைய பிள்ளையை ஒழுங்கான முறையிலே அந்த சிபா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்போன்று வளர்க்கக்கூடியவளா என்று நாம் எத்தனை பேர் யோசித்து இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான முறையில் வளர்ப்பதற்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான ஒரு கடமை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்குரிய ஒரு சரியான ஒரு தாயை நாம் கொடுக்க வேண்டும். இந்த எல்லாருக்கும் ஊடு வாகனம் காசு, அதற்கு பிறகுதான் பிள்ளைகள். சொத்து சேர்க்கணும், புள்ள பிறந்தா ஒரு மனிதன் யோசிக்கிறான் என்ன தெரியுமா, பொம்புள்ள புள்ள பிறந்துச்சு சொத்து சேர்க்கணும், ஆம்புள்ள புள்ள பிறந்துச்சு அந்த புள்ள இப்படி இப்படி எல்லாம் படிக்க வைக்கணும், அதுக்கு காசு தேவை. புள்ள பிறந்ததில இருந்தே தகப்பனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் சொத்து சேர்க்க வேண்டும், ஊடு கட்ட வேண்டும், காணி வாங்க வேண்டும், வளவு வாங்க வேண்டும் என்றுதான் அந்த பெற்றோர்களுடைய நோக்கம் அனைத்து சிந்தனையும் போகுதே. புள்ளை பிறப்பதற்கு முன்னால் கை நிறைய சம்பாதித்து செலவழித்தவன் பிள்ளை பிறந்தவுடன் கஞ்சப்படுகின்றான், ஏன்? பிள்ளைக்கு காசு தேவை என்று பார்க்கிறான். பிள்ளைகள் எதிர்காலத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் பணத்தை நோக்கமாக்கிக் கொள்கிறான். ஆனால் இந்த பிள்ளைக்கு நான் மார்க்கத்தை கொடுக்க வேண்டுமே, இந்த பிள்ளையை நான் சரியான முறையில் வளர்க்க வேண்டுமே, நான் எதிலே சம்பாதிக்கின்றேன், ஹராத்திலே சம்பாதிக்கின்றேனா ஹலாலிலே சம்பாதிக்கின்றேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஹராமான பணத்தை கொண்டு போய் ஹஜ் செய்கிறான், ஒரு மனிதன் ஹராமான பணத்தை கொண்டு போய் ஹஜ்ஜி செய்கிறான், அந்த ஹராம் என்பது அவனுடன் மாத்திரம்தான் நிற்கும். ஹராமான பணம் 50% இருந்தா அவனுக்கு ஹஜ்ஜில 50% ஹராம். ஹராம் ஹஜ்ஜி செய்கிறான், ஹராத்தில் இபாதத் செய்கிறான், அந்த ஹராம் அவனோட மாத்திரம்தான் தனிப்படும். ஆனால் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைகள் என்பது, நம்முடைய சம்பாத்தியம் என்பது ஹராத்திலே இருக்குமாக இருந்தால் அது நம்முடன் மாத்திரம் தடிப்பட்டு விடாது, நமக்கு பிறக்க போற பிள்ளைக்கும் தாக்கும். இன்று பெற்றோர்கள் சொல்கிறார்கள், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த பிள்ளைக்கு பின்னால் இவ்வளவு மெனக்கிறேன், அந்த மதரசாவில் கொண்டு போய் போட்டேன், அந்த டியூஷன் கிளாஸ்ல சேர்த்தேன், அந்த ஸ்கூலுக்கு போனேன், அந்த மௌலவிக்கு கொண்டு போனேன், இந்த தர்பியத் கொடுத்தேன், இப்படி இப்படி எல்லாம் முயற்சி செய்தேன், ஹொஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன், கொழும்புல கொண்டு போய் சேர்த்தேன், இவ்வளவு மெனக்கிறன், கஷ்டமா இருக்குதே, உள்ள நல்லா வருகிறது இல்லையே, என்ன காரணம், என்ன காரணம்? நீங்க எல்லாத்தையும் செஞ்சீங்க, நீங்க எல்லாத்தையும் சரியாக செஞ்சீங்க, ஆனால் உங்களோட பிள்ளைக்கு நீங்க எதுல சாப்பாடு கொடுத்திருக்கிறீங்க? ஹராத்திரியா ஹலா இல்லையா? ஹராத்தில் நாம் உழைச்சிருந்த ஒரு ரூபாய் உழைத்தாலும் அந்த ஒரு ரூபாய் அந்த பிள்ளையுடைய ஹக்கிலே போய் சேருமாக இருந்தால் அந்த பிள்ளையுடைய உள்ளம் என்பது அந்த பிள்ளை நல்லாக வருவதற்கு சாத்தியமில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத ஜஸது மன் குதிய பில் ஹராம், ஹராத்தில வளர்ந்த உடம்பு இருக்கிறது அல்லவா அது நரகமே, நரகம் சென்று விடும், சொர்க்கம் போக மாட்டார், சொர்க்கத்துக்கே அந்த உடம்பு தகுதி இல்லை என்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, மதரசாவில் போய் அந்த பிள்ளை எப்படித்தான் இருக்கும்? ஹராத்தில் ஒரு ரூபாய் கலக்கப்பட்ட அந்த உடம்புக்கும் சொர்க்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் மதரசா எப்படி ஏற்றுக்கொள்ளும்? நல்ல விடயங்களை அந்த பிள்ளை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அதா இபின் அபி ரபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு இமாம், இமாமுல் ஹரமைன் என்று சொல்லக்கூடிய பெரும் இமாம், இமாமுல் ஹரமைன் அஜ்வைனி ரஹிமஹுல்லாஹ், அவர்கள் பெரும் ஒரு நாதாவாக இருந்தார். ஆனால் அவருக்கு கொஞ்சம் கொன்னையாக இருந்தது. பெரும் கிதாபுகளை எழுதியிருக்கிறார், உலமாக்கள் இருக்கிறார்கள், தெரியும் எந்த கிதாபை எடுத்தாலும் இமாமுல் ஹரமைன் அல் ஜுவைனி ரஹிமஹுல்லாஹ்வுடைய பெயர் வராமல் அந்த கிதாப் வரமாட்டார். அவ்வளவு பிரபத்தியம் பெற்ற ஒரு இமாம், அவர் எவ்வளவுதான் இருந்தாலும் அவருடைய வாயிலே கொஞ்சம் கொன்னை இருந்தது. என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை இருக்கிறார் அல்லவா, என்னுடைய தந்தை அந்த காலத்திலே அவர் வாழ்ந்து வரும் பொழுது அவருக்கு ஒரு கற்பனை இருந்தது, ஒரு ஆசை இருந்தது, நான் திருமணம் முடிக்க வேண்டும், அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும், அந்த பிள்ளையை இந்த மனைவி அழகான முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் பல வருடங்களாக ஒரு மனைவியை தேடிக்கொண்டு உலாத்தினார். அங்கே கடைசியாக தேடி தேடி ஒரு பேணுதலான பக்குவமான மனைவி அங்கே கிடைக்கவில்லை, ஒரு அடிமை பெண் தான் கிடைத்தார். ஒரு அடிமை பெண் கிடைக்கின்றார் ஒரு பேணுதலான, இந்த அடிமை பெண்ணை காசு கொடுத்து வாங்கி இவர் திருமணம் முடிக்கின்றார். திருமணம் முடித்து அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அந்த பிள்ளை தான் இமாமுல் ஹரமைன் அல் ஜுவைனி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் சொல்கிறார்கள், நான் பிறந்தேன், என்னுடைய தந்தை என்னுடைய தாய்க்கு சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் வேற யாரும் என்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? எந்த பிள்ளைக்கு எந்த தாய் பால் கொடுக்கின்றாரோ அந்த தாயுடைய உணர்வு தான், அந்த தாயுடைய மோசமான பழக்கங்கள் அவ்வளவும் அந்த பிள்ளைக்கு தான். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஏரியாவிலே நீதான் மிகவும் சிறந்தவள், ஆகவே உன்னை தவிர என்னுடைய பிள்ளைக்கு யாரும் பால் குடிக்க கூடாது என்ற நிபந்தனை போடுகிறார்கள். பால் குடிக்கின்றார்கள், புகட்டுகின்றார்கள். ஒரு வேலையாக அவர்கள் வீட்டு முட்டத்திலே பிள்ளையை வைத்து விட்டு சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வேலை செய்யக்கூடிய சமயத்தில் அந்த பிள்ளை கத்துகின்றது இந்த தாய்க்கு விளங்கவில்லை. இவள் சமையல் அறையில் இருக்கின்றார். இப்பொழுது ஏதோ சத்தம் கேட்கிறது என்று பக்கத்து வீட்டு பொம்பளை வெளியே வந்து பார்க்கிறார். பிள்ளை பசியோடு கத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த தாய் அந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த பெண் அந்த பிள்ளையை எடுத்து மார்பிலே வைத்து பால் கொடுக்க ஆரம்பித்து பால் ஒரு சொட்டு வாய்க்குள்ளே போகிறது. அந்த தந்தை, என்னுடைய தந்தை வந்து கண்டுவிட்டார். உடனடியாக அந்த பிள்ளையை பறித்து அந்த பச்சிலம் பாலகன் நானாக இருக்கும் பொழுது என்னுடைய தொண்டையிலே கையை விட்டு நான் குடித்த பாலை வாந்தி எடுக்க வைத்தார்கள். அந்த சமயம் ஏற்பட்ட ஒரு விபரீதம் தான் எனக்கு கொன்னையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள், ஒரு பிள்ளையுடைய வயிற்றிலே ஹராம் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த சிறு பிள்ளையுடைய பாலகனுடைய தொண்டையிலே ஓட்டி குடித்த பாலை வெளியே எடுக்கிறது என்று சொன்னால் அன்புக்கினை சகோதரிகளே கனவான்களே எந்த அளவு பேணிதலாக இருந்திருக்கின்றார்கள், எந்த அளவு பக்குவமாக இருந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பிள்ளை வளர்கிறது, அந்த பிள்ளை ஹராத்திலே வளர்ந்தது என்று சொன்னால் உம் அல்பசு ஹராம், உம் அஷ்ரபு ஹராம், உம் அக்கலு ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவர் வட்டி கொடுக்கிறார், அவர் ஈடு வைக்கிறார். இவருடைய ஒரு கஷ்டத்திலே வந்து யா ரப் என்று கையேந்துகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பன்னா இஸ்தஜாபு லஹு, அல்லாஹ் எப்படி அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வார், எப்படி அல்லாஹ் அவருக்கு கஷ்டத்திலே உதவி செய்வார். ஆகவே அன்புக்கினை கனவான்களே சகோதரிகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றையிலே இருந்து செய்யுங்கள், நான் ஹலாலிலே நான் கொடுக்க வேண்டும், உங்களுடைய சம்பாதியத்தை நீங்கள் ஹலாலிலே ஆக்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் நல்லவளாக வாழ்வார். துஆ செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்ததை போன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாவூதை கொடுத்ததை போன்று, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யாவை கொடுத்ததை போன்று, நபி அவர்களுக்கு பாத்திமாவை கொடுத்ததை போன்று எனக்கும் ஒரு நல்ல பிள்ளையை தந்திரியா அல்லாஹ். துஆ செய்யுங்கள். நபி அவர்களுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஈரலை தப்பி துப்பிய ஹிந்தாவுக்கு யா அல்லாஹ் நீ முஆவியாவை கொடுத்தாயா அல்லாஹ், அபூ ஜஹிலுக்கு யா அல்லாஹ் இக்ரிமாவை கொடுத்தாயா அல்லாஹ், நான் பாவியாக இருக்கிறேன், நான் மோசமானவன் தான் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், எனக்கு நல்ல ஒரு குழந்தையை தந்திடியா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நீ நெருப்பிலே இருந்து காப்பாத்தினாயோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நீ மீனுடைய வயிற்றிலே இருந்து பாதுகாத்தாயோ யா அல்லாஹ், அதே போன்று என்னுடைய குழந்தையை இந்த ஃபித்னாவுடைய ஜமானிலே இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். பிள்ளை கெட்டு போனதற்கு பின்னால் அழுவதற்கு முன்னால் பிள்ளை கெட்டு போயிட்டு பிள்ளை இப்படி செய்கிறான் பிள்ளை இந்த மோசமான வேலை செய்கிறான் என்று நீங்கள் பிள்ளை கெட்டு போனதற்கு பின்னால் நீங்கள் அழுவதற்கு முன்னால் பிள்ளை நல்லா வருவதற்காக வேண்டி அழுங்கள். என்னுடைய பிள்ளை நல்லாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அழுங்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய குழந்தையை கெட்டு போகாமல் பாதுகாப்பார். நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்றோமா? இன்று வீட்டிலே நாய் வளர்க்கிறோம், பூனை வளர்க்கிறோம், புறா வளர்க்கின்றோம், லவ்பட் வளர்க்கின்றோம். இன்று பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை, பிள்ளைகள் தானாகவே வளர்கிறது. பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை, பிள்ளைகள் தானாக வளர்கிறது. காலையிலே தந்தை என்பவர் வயலுக்கு செல்கிறார், ஆபீஸுக்கு செல்கிறார், இரவு பிள்ளை தூங்கியதற்கு பின்னால் தான் வருகிறார்கள். வீட்டிலே டிவிகள், நாடகங்கள். அன்புக்கினி சகோதரர்களே, கணவன் மனைவிக்குள்ள சண்டையை நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ரெண்டுவருடைய சண்டையை நீங்கள் நாலு சுபத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சண்டைகளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் பிடிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளையும் நாளைக்கு வாழப்போற இடத்துல ரோட்ல சண்டை பிடிக்கும். ஒரு மனைவிக்கு ஒரு கணவர் கை நீட்டி அடிக்குகிறார், பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதே காரியத்தை அந்த பிள்ளை நிச்சயமாக நாளை ஒரு நாள் இன்னொரு பிள்ளைக்கு போய் கை நீட்டி அடிப்பார். ஏன்? தந்தை சொல், தந்தை செயல். இதைத்தான் நான் சொன்னேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம், வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். நாம் வளர்க்கிறோம் இல்ல பிள்ளைகளை, பிள்ளை தானா வளருது. நினைச்சு கொண்டிருக்கிறோம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் என்று நினைத்துக் கொண்டு நாம் பிள்ளைகளை வளர விட்டிருக்கின்றோம், பிள்ளைகளை வளர்க்கவில்லை. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். பாருங்கள், நீங்கள் இரவு 9 மணிக்கு ஊட்ட போறீங்க, இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுடைய மனைவி செல்கிறா, புள்ள சாப்பிடாம தூங்கிச்சு. எவ்வளவு சொல்லியும் பார்த்தேன், புள்ள சாப்பிடல, நைட் சாப்பாடு தூங்கிச்சு. நீங்க என்ன செய்வீங்க? போவீங்க, பக்கத்தில் இருப்பீங்க, புள்ள மகன் எழும்புங்க சாப்பிடுங்க. கஷ்டப்பட்டு எழும்புவீங்க, புள்ள எழும்பலண்டா, தன்னுடைய மனைவியில நீங்க பாய்வீங்க, மனைவி கேட்குவீங்க, அவ்வளவு விளங்குறதையா, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம தூங்கினதா, அப்படி என்று கஷ்டப்பட்டு புள்ளட முகத்துல தண்ணியை திடாவி புள்ளைய எடுத்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து தூங்கவும். அதுக்கு நீ சகோதரி, இதே கட்டத்துல நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களோட மனைவி சொல்லலாம் புள்ள எஷா தொழுகாம தூங்குது என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய புள்ள இஷா தொழுகாம தூங்குதுண்டா, அன்றைக்கு மட்டும் நான் பிரச்சனை இல்லை என்று நாம சொல்லுவோமா? அல்லது அந்த பிள்ளைய போய் தண்ணியை தொழிச்சு எழுப்பாட்டி எஷா தொழுவிச்சு போட்டு நாம பிள்ளைய தூங்குவோமா? உங்களோட புள்ள நல்லா வரணுமா? நீங்க ஒன்றுமே செய்ய வேணாம். உங்களோட புள்ள நல்லா வரணுமா? சின்ன புள்ள வேண்டிய இளந்தாரின் பிள்ளையாக இருந்தாலும் இந்த பிள்ளையும் நல்லா வரணுமா? வாலிபராக இருந்தாலும் இந்த பிள்ளை நல்லாக வரணுமா? அன்புக்கினை சகோதரர்களே, நல்லாக சொல்லுகிறேன், இந்த விடயத்தை கவனியோ. உங்களோட பிள்ளையை நீங்க ஒவ்வொரு நாளும் சுபகு தொழுகைக்கு இமாஞ்சமா தூக்கிட்டு நீ வேற ஒன்றும் செய்யணும், புள்ள நல்லா வரும். உங்களோட பிள்ளைய நீங்க 10 வயசு ஆயிட்டா, 7 வயசு ஆயிட்டா, உங்களோட பிள்ளையை எழுப்பி நீங்க சுபக தொழுகைக்கு இமாஞ்சமா தூக்கி கூட்டிட்டு வாங்க. உங்களோட புள்ள தானா நல்லா வரும், புள்ள தானா நல்லது. ஆகவே அன்புக்கினி சகோதரிகளே, ஒரு கம்பு எப்படி இருக்குதோ, இந்த அசா கோல் எப்படி இருக்கிறதோ, அதை போன்றுதான் அதனுடைய நிழலும் வரும். இது நேராக இருந்தது என்றால் அதனுடைய நிழலும் நேராக இருக்கும். இது வளைந்து இருந்தது என்று சொன்னால் அதனுடைய நிழலும் வசைந்துதான் இருக்கும். இதே போன்றுதான் நாம் சீரானவர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் சீரானவர்களாக வருவார்கள். நாம் வளைந்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பங்களும் வளைந்துதான் காணப்படுவார்கள். பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், செல்லம் காட்ட வேண்டாம். பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், செல்லம் கொடுக்க வேண்டாம். இன்று இரக்கம் என்ற பெயரிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செல்லம் காட்டுகின்றோம். இதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது, இதை செஞ்சாலும் புள்ள தப்பு செஞ்சா பாப்பா கடிக்கிறதுக்கு பயம், புள்ள தப்பு செஞ்சா பாப்பா கடிக்கிறதுக்கு பயம். ஏன்னு கேட்டா பாப்பா சொல்வார், உமா சொல்வார், நான் அடிச்சு அந்த புள்ள ஏதாவது என்னாவையாவது செஞ்சிட்டா. இந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சா? உங்களோட வாப்பா அம்மாக்கு இருந்துச்சா? எங்களோட வாப்பா அம்மா எங்களுக்கு அடிக்க கொள்ள எங்களோட வாப்பா அம்மாக்கு அந்த பயம் இருக்கல? உங்களோட வாப்பா அம்மா உங்களுக்கு அடிக்க கொள்ள அந்த பயம் இருக்கல? அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள். இரக்கம் என்பது அதிலே ஒரு பயம் இருக்கிறது. வாப்பா அடிச்சுத்தான் புள்ள பயப்படணும் இல்லை, வாப்பா பார்த்தா பிள்ளைக்கு பயம் இருக்கும். வாப்பாவுடைய ஒரு பார்வையில பிள்ளைக்கு பயம் இருக்கிறது, மரியாதை இருக்க வேண்டும். ஆக அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்கள், பிள்ளை தவறு செய்தால் தவறை உணர்த்துங்கள். சும்மா புள்ள தவறு செஞ்சா பிள்ளை கடிக்கிறதில்லை. புள்ள தவறு செய்யறது என்று சொன்னால் அந்த தவறை எழுதி வையும். ஒரு கிழமைக்கு பிறகு அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகள் தவறு செய்வர்களாக இருந்தால் அந்த தவறுகளை நீங்கள் எழுதி வைத்து ஒரு கிழமைக்கு பின்னால் சொல்லுங்கள், நீ ஒரு தவறு செய்தாய் பார்த்தேன், ரெண்டு தவறு செய்தாய் பார்த்தேன், இதோ பார் நீ செய்த தவறுகள் என்று பிள்ளைகளுக்கு தவறுகளை சுட்டி காட்டுங்கள். பிள்ளைகள் ஏதோ செய்யறாங்க, நாம் எதுக்கோ அடிக்கிறோம், என்னத்துக்கு வாப்பா அடிக்கிறார் என்றே பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆகவே அன்புக்குரிய மகான்களின் சகோதரர்களே, செல்லம் காட்ட வேண்டாம், பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள். செல்லம் என்பது வேற, இரக்கம் என்பது வேற, இது பெரிய ஒரு பாடம். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாகவும் நல்லவர்களாகவும் நாம் பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு குர்ஆனிலே காட்டிய சம்பவம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தை வளர்க்கவில்லை, தாய்தான் வளர்த்தார். தாய்தான் வளர்க்கின்றார். அந்த பிள்ளை எந்த அளவு வருகிறது? தந்தை வந்து சொல்கிறார், நான் உன்னை கனவிலே அறுப்பதாக கனவு காண்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மகன் சொல்கிறார், என்னுடைய தந்தையே, என்னுடைய கழுத்து வெட்டப்படலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை வெட்டப்படக்கூடாது, என்னுடைய கழுத்தை வெட்டுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அந்த மகன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுகின்றான். இது என்ன காரணம்? ஒரு தாயுடைய வளர்ப்பு. ஆகவே உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சுத்தி மன்றுங்கள். உங்களுடைய மனைவிமார்கள் தண்டிக்கும் பொழுது நீங்கள் இடையிலே பாய வேண்டாம். நீங்கள் தண்டிக்கும் பொழுது உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லி வையுங்கள், நீங்கள் இடையிலே பாய வேண்டாம். பிள்ளைகளுக்கு ரெண்டு பேரும் இரக்கம் கொடுத்தா பிள்ளைகள் தலைக்கு மேலே ஏறிவிடுவார்கள். ஒரு பக்கம் இரக்கம் காட்ட வேண்டும், இன்னொரு பக்கம் கடினம் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் இரக்கம் இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் கடினம் இருக்க வேண்டும். ரெண்டு பேருமே கோபம் காட்டுறதில்லை, ரெண்டு பேருமே இரக்கம் காட்டுறதில்லை. பிள்ளைகளுடன் அன்பாகவும் ஆதரவுடனும் அவர்களை கண்டிப்பாகவும் நீங்கள் வளர்ப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் வருங்காலத்திலே பெருமொரு உலகம் போற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையையும் பரக்க செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைகளை சிறந்த குழந்தைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் அனைவர்களையும் யா அல்லாஹ் இஸ்லாமிய பற்றுள்ள தீனுடைய பற்றுள்ள ஐந்து நேர தொழுகைகள் சொல்லக்கூடிய ஒரு மார்க்க பற்றுள்ள பிள்ளைகளாக மாற்றி தந்திரியா அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையிலே வரத்து செய்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய குடும்பங்களை சீராக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகளை யா அல்லாஹ் சமுதாயத்துக்கு காட்டி விடாதையா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டி விடாதையா அல்லாஹ். எங்களை யா அல்லாஹ் ஹிதாயத்தை தந்து எங்களை நேர்வழிப்படுத்துறியா அல்லாஹ். இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துறியா அல்லாஹ். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குடும்பங்கள் அனைவர்களுக்கும் பறக்க செய்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கபூல் செய்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை எதிர்காலத்தை யா அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கி கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, அவருடைய வாழ்க்கையிலே பறக்க செய்திரியா அல்லாஹ். இந்த பள்ளியை கபூல் செய்திரியா அல்லாஹ். இந்த பள்ளியுடைய நிர்வாகத்தை கபூல் செய்திரியா அல்லாஹ். இந்த பள்ளியிலே மஹல்லாவுடைய வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் நோயாளிகள் அனைவர்களையும் கபூல் செய்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய சுகம் அவருடைய நோயை யா அல்லாஹ் சுகப்படுத்திரியா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில் பறக்க செய்திரியா அல்லாஹ். அவருடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டிரியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.